بسم الله الرحمن الرحيم
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எமது இந்த வளமையான தர்பியா வகுப்பிலே நாங்கள் முதல் பாடமாகிய அகீதாவிலே நாலாவது வகுப்பிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் அகீதாவில் பெருந்தலைப்பாக நாங்கள் எடுத்தது அல்வலா வல்பரா, சேர்ந்து நடத்தலும் பிரிந்து நடத்தல் அல்லது வெறுத்து நடத்தல் என்ற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் நாலாவது பாடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த இன்றைய தலைப்புக்குள் போவதற்கு முன்னால் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாங்கள் எங்களது மனதுகதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இங்கே பேசப்பட போகின்ற சில விடயங்கள், அப்ப இந்த விடயங்கள் காஃபிர்களுடன் நடந்து கொள்கின்ற முறைகள் அப்படின்னு வார நேரத்தில் வந்து, அப்ப இந்த முறைகள் அனைத்தும், இந்த நடைமுறைகள் அனைத்தும், இவைகளுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றால், அவர்கள் இஸ்லாத்தை படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் படிக்கின்ற முறையில் அமைய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை உள்வாங்கியவர்களாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. அப்படியான ஒரு நிலையில்தான் பின்னால் சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு ஹர்பிகள் அல்லாத காஃபிர்கள். ஹர்பிகள் அல்லாத காஃபிர்கள், இவர்களுக்காக முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் என்ன என்கிறது தான் வந்து இன்றைய தலைப்பு. ஹர்பிகள் அல்லாத, ஹர்பின்னா எங்களுக்கு தெரியும் யார் ஹர்பி என்பது, நாங்கள் பார்த்தோம் இல்லையா சென்ற வகுப்புல வந்து ஹர்பின்டா யாருன்னு பார்த்தோம். யார் ஹர்பின்டா? முஸ்லீம்களோட யுத்தம் செய்யக்கூடியவர்கள், அப்ப யுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்ப இவங்க தான் யாரு? ஹர்பிகள். அப்ப இந்த ஹர்பிகள் அல்லாதவர்கள், அப்ப ஹர்பிகள் அல்லாதவர்கள் யாரு? அஹுலு திம்மா வருவாங்க, முஸ்தாமன் வருவாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களுக்காக முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கட்டாய விடயங்கள் என்ன, அதான் இன்றைய தலைப்பு. அப்ப அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப அஹுலு திம்மா, அடுத்தது முஸ்தாமன், இவங்களை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கிற யாண்ட பொறுப்பு? முஸ்லீம்களுடைய பொறுப்பு. அகலுதீமா இவங்கெல்லாம் யாரு? காஃபிர்கள் தான். இவர்கள்லாம் யாரு? காஃபிர்கள் தான். ஆனால் இவர்களை பாதுகாப்பது முஸ்லீம்களுடைய பொறுப்பு. அப்ப திம்மிகள் தான் யாரு? திம்மிகள் தான் யாரு? இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய காஃபிர்கள், அவங்க என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களுக்கு காசு கட்டி ஜிசியா கொடுத்து கொண்டு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரிம்மிகள். அப்ப இவங்களை பாதுகாக்கிறது யாரு கட்டாயம்? முஸ்லீம்களுக்கு கட்டாயம். அதே போன்று முஸ்தாமண்டா யாரு? ஒப்பந்தமா முஸ்தாமண்டா? முஸ்தாமண்டா யாரு? முஸ்தாமண்டா யாருன்னு கேட்டீங்கண்டா, இல்ல முஸ்தாமண்டா யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஹர்பியா இருப்பாங்க. யாரா இருப்பாங்க? ஆரம்பத்தில் ஹர்பி காஃபிலா இருப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எங்க வாராங்க? இஸ்லாமிய நாட்டுக்குள்ள வாராங்க. எதோட? ஒரு இஸ்லாமிய ஒருவருடைய அஃபயத்தோட வாராங்க, பாதுகாப்போட வராங்க. ஒன்று ஒரு ஆட்சியாளருடைய பாதுகாப்பு, பாதுகாப்பு எடுத்துட்டு எங்க வாராரு? இஸ்லாமிய அந்த நாட்டுக்குள்ள வாராரு. இவன் ஹர்பியாவும் இருக்கலாம், இருக்கலாமா இல்லையா? ஹர்பியாவும் இருக்கலாம். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? பாதுகாப்பு எடுத்துட்டு வாராரு. அப்ப நான் இவருடைய இன்னாளுடைய பொறுப்புல நான் இங்க வந்திருக்கிறேன், இவருடைய பாதுகாப்புல நான் வந்திருக்கிறேன். இது என்ன இருந்துச்சு? அந்த காலத்துல இது இருந்துச்சு. அந்த காலத்துல என்னது? இப்படியான ஒரு நடைமுறை ஒன்று இருந்துச்சு. அப்ப இவங்களையும் என்ன செய்யணுமாம்? இவங்களையும் அப்ப அந்த முஸ்தாமனுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு கால எல்லைன்னு வச்சுக்கொள்வாங்க. ஒரு 3 மாசத்துக்கோ அல்லது 1 மாசத்துக்கோ அவர் வந்து என்னுடைய பாதுகாப்புல இருப்பாரு என்கிற அதை வந்து இவன் என்ன செய்வாங்க? பிரகடனப்படுத்துவாங்க. அதை வந்து அந்த அரசாங்கத்தை தெரிவிப்பாங்க. அப்ப தெரிவிச்சாருன்னு சொன்னால், இவர் யார்? இவர் யாரு? முஸ்தாமன். அப்ப இவர் என்ன செய்யணும்? இவரை பாதுகாக்கிற பொறுப்பு யாரு? முஸ்லீம்களிடத்துல இருக்குது. எது எது காலம் வரைக்கும் இவர் பாதுகாக்கணும்? அந்த குறிப்பிட்ட கால எல்லை வரைக்கும் இவரை பாதுகாக்கணும். அப்ப இது வந்து முஸ்லீம்களிடத்துல இந்த பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப பாதுகாக்கணும், சரி. அப்ப இந்த முஸ்தாமனுடைய விடயத்துல வந்து, இவர் இஸ்லாமிய அந்த ஆட்சிக்குள்ள வந்து, இஸ்லாமிய அந்த ஆட்சிக்குள்ள வந்து அவருடைய காலம் முடிந்து அவருடைய பாதுகாப்பான அந்த ஊருக்கு செல்லும் வரையில முஸ்லீம்கள் இவரை பாதுகாக்கணும். அப்ப நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, காஃபிர்களுக்கு எவ்வளவு உரிமை இஸ்லாம் கொடுக்குது இல்லையா? இந்த காஃபிர்களுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியில எவ்வளவு பெரிய உரிமையை கொடுக்குது. அப்ப அவர் என்ன செய்யணுமாம்? இவர் வந்து ஹர்பியா இருந்தவர், ஒரு முஸ்லீமுடைய பாதுகாப்படுத்திட்டு அந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கிறார், இஸ்லாமிய நாட்டுக்குள்ள. அப்ப அவர் என்ன செய்யணும்? அவரை பாதுகாக்கணும் உண்டு. ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருடைய ஊருக்கு அல்லது அவர் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அவர் சென்றடையும் வரையில அவரை பாதுகாப்பாக கொண்டு சேர்த்திடணும். இது யாருக்கு பொறுப்பு? இது முஸ்லீம்களுக்கு பொறுப்பு. அப்ப இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரா தௌபாவுல வந்து 6வது வசனத்தை உங்களுக்கு பார்க்கலாம். இதுல பார்க்கலாம், சூரா தௌபாவுல 6வது வசனத்தை பார்க்கலாம். அப்ப அந்த 6வது வசனம் என்ன சொல்லுது? வைன் அஹதும் மினல் முஷ்ரிகி நஸ்தஜாரக ஃஅஜிருஹு ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ். முஷ்ரிகீங்கள்ல யாராவது ஒருவர் உங்களிடத்துல பாதுகாப்பு கேட்டால், அஃபயம் கேட்டால், நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு அளியுங்கள். அவருக்கு என்ன செய்யுங்க? பாதுகாப்பு அளிங்க. அப்ப அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. அப்ப இவர் வந்து என்ன செய்யறாரு? இஸ்லாமிய அந்த நாட்டுக்குள்ள வாராரு. அப்ப வார நேரத்துல உங்க யாராவது என்ன ஒரு பாதுகாப்பு தாங்க, நான் வரப்புறேன்டா, அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? பாதுகாப்பு கொடுத்து நீங்க அவரை எடுங்க உள்ளுக்கு. அப்ப எடுக்கிற நோக்கம் எப்படி இருக்கணும்? ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அவர் செவிமுறணும், இஸ்லாத்தை பார்க்கணும், இஸ்லாத்தை படிக்கணும், இஸ்லாத்தை விளங்கணும், இஸ்லாத்துக்குள்ள வரணும். எதுக்காக வேண்டிய அல்ல, அவனை கொண்டு வந்து வச்சுட்டு அவன் கலாச்சாரத்தை பார்த்து அவன் கலாச்சாரத்தின் பக்கம் நாங்க இழுபட்டு போறதுக்கு அல்ல. அப்ப அவன் என்ன செய்யணும்? அப்ப இந்த விடயங்கள்ல என்ன நோக்கமா இருக்கணும்? அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வரணும், அவங்க இஸ்லாத்தை புரிந்து கொள்ளணும் என்கிற நோக்கம் தான் என்ன செய்யணும்? இதுல எல்லாம் வரணும். சும்மா அப்ளியோகமா தொடர்ந்து இறைவன் என்ன சொல்றான்? பின்பு அவருடைய அந்த காலம் முடிந்ததுக்கு பின்னால அல்லது இடையில அவர் என்ன செய்ய போறாரு? உங்களோட இடத்தை விட்டு போறாருண்டா, பாதுகாப்பாக அவரை அவர் இடத்துக்கு போய் சேர்த்துடுங்க, பாதுகாப்பான இடம் வரைக்கும் அவரை கொண்டு சேர்த்துடுங்க அப்படின்ட்டு குர்ஆன் சொல்றதை நாங்க பார்க்கலாம். அப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா அந்த உடன்படிக்கைக்கு பின்னால அப்ப மக்காவிலிருந்து கொஞ்சம் பேர் வாராங்க. யார் வாராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உர்வத் இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள், அதே போன்று சுஹைல் இப்னு அம்ரு, இப்படி போன்ற முக்கியமான நபர்கள் வாராங்க. அப்ப எப்படி வாராங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாதுகாப்புல வாராங்க. அப்ப இவங்க வார நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கலை, வரவேற்றான், வர சொன்னாங்க. அப்ப வந்துட்டு போனதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சுண்டா, இவங்க இங்க வந்து இந்த முஸ்லீம்களோட நடவடிக்கைலாம் பாக்குறாங்க, ரசூல்லாவுடைய நடவடிக்கைலாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க போய்த்து சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், நான் முஸ்லீம்களையும் இந்த நபியையும் போய்த்து பார்த்தேன், இப்படி ஒரு கூட்டத்தையும் இப்படி ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லை. இந்த அந்த அளவுக்கு அந்த மக்கள் அந்த நபிய அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. மதிக்கிறத பார்த்தண்டா நாங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் அரசர்கள் எல்லாம் போய் பார்த்திருக்கிறோம், அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மக்களும் கிடையாது, தலைவரும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு இவன் என்ன செஞ்சாங்க, இவங்களோட உள்ளத்துக்கு இஸ்லாம் அப்படியே இழுபட்டது. அப்ப இதனால வந்து பிற்காலத்துல இதை காரணமாக வச்சு இவங்க இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்ன இருந்துச்சு காரணமாக இருந்துச்சு. அப்ப என்ன நோக்கம் இருக்கணும், எங்களுக்கு இதான் நோக்கம் இருக்கணும், அவங்களை கொண்டு வந்தா இஸ்லாத்தை பத்திய செய்திகள், இஸ்லாம் வந்து குர்ஆன் அவர்கள் காதுக்கு கேட்கிற மாதிரி, அல்லது இஸ்லாத்தை பற்றிய வார்த்தைகள் அவர்களுடைய காதுக்கு விழுகிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், முதலாவது. அப்ப இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டால், எதுல இரண்டாவது, இது எந்த தலைப்புல இரண்டாவது விளங்கல, ஹர்பிகள் அல்லாத காபிர்களுக்காக முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது பார்த்துட்டோம். சரி, ரெண்டாவது, ரெண்டாவது என்னென்றால் நீதம் இருக்கணும், அல் அதில் இந்த ஹக்கமி பைனகும், என்ன இருக்கணும், அவர்களுக்கு மத்தியில தீர்ப்பு செய்கிற நேரத்தில் என்ன இருக்கணும், நீதமா நடந்து கொள்ளணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமுக்கும் இப்படி ஹர்பி அல்லாத ஒரு காஃபிருக்கு மத்தியில ஏதாவது ஒரு பிணக்கு நடந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்ப அதுக்கு தீர்ப்பு கொடுக்கிற நேரத்தில் வந்து நீதி நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் தீர்ப்பு அமையணும். அப்ப இவர் முஸ்லீம் இல்ல, அது முஸ்லீமுக்கு தான் தீர்ப்பு அமையணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க கூடாது. எங்க வரணும் தீர்ப்பு, எப்படி வரணும், நீதி நியாயமாக தீர்ப்பு வரணும். அப்ப நீங்க என்னடா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆதாரமாக சூரா அல் மாயிதாவுல 8வது வசனத்தை உங்களுக்கு பார்க்கலாம். சூரா அல் மாயிதா 8வது வசனம், அதுல இறைவன் எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. இறைவன் எப்படி சொல்றான், ஒரு கூட்டத்தோட இருக்கின்ற ஒரு கோபம் இல்லையா, ஒரு கூட்டத்தோட இருக்கின்ற கோபம் அவர்களுக்கு நீதமாக தீர்ப்பளிப்பதை விட்டு உங்களை தூண்டிவிட வேண்டாம், தடுத்து விட வேண்டாம் என்று இறைவன் சொல்கிறான். எதிலு, நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நீதம் செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, இதானது தக்வாவுக்கு மிகவும் சமீபமானது. அப்ப எப்படி வரணும், இதுல இப்ப ஒரு கூட்டத்தோட கோபமா இருக்கிறார், இப்ப காஃபிர், இவன் காஃபிர், இவன் காஃபிர், அப்படி அப்படியே நினைச்சு நினைச்சு ஒரு பிரச்சனை வார நேரத்துல, காஃபிருக்கு முஸ்லீமுக்கு மத்தியிலையா, அது முஸ்லீமுக்கு தான் அமையணும், அது காஃபிருக்கு செய்ய கூட அமையக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு வார நேரத்துல, இதுல என்ன பின்விளைவுகள் வருவது, என்ன வருவது, ஒன்று முஸ்லீம்களை பற்றிய கெட்டெண்ணம் வருவது இல்லையா. அப்ப இவன் இஸ்லாத்துக்கு வருவானா, ஒரு பொழுதும் வரமாட்டான், ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்ப நீதமான தீர்ப்பு போற நேரத்தில் அவன் என்ன நினைச்சுக்கொள்வான், முஸ்லீம்கள்னா நீதமானவர்கள், இந்த முஸ்லீம்னா நீதமான தீர்ப்பு முஸ்லீம்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒன்று வருமா இல்லையா அவன் உள்ளத்துல, வரும். அவன் என்ன செய்வான், பிறகு ஒரு காலத்தில் சரி இஸ்லாத்துக்கு அவன் வந்துடுவான், வந்துடுவானா இல்லையா வாரத்துக்கு காரணம் இருக்கிறத பார்க்கலாம். சரி, இந்த தலைப்பில் மூன்றாவது விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஅவத்துஹும் இலல் இஸ்லாம், என்ன செய்யணும், ஹர்பி அல்லாதவர்களுக்குள்ள கடமைகள் தானே, அதில் மூணாவது வந்து என்ன செய்யணாங்க, அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்யணும், அழைக்கணும். ஏன்னு சொன்னால் காஃபிர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது என்பது ஃபர்து கிஃபாயா, என்ன செய்யறது, அது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு என்னென்ன வழிகளை கையாண்டால் முடியுமோ அந்தந்த வழிகளை கையாண்டு அவர்களை என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது. சரி, அதுல வந்து நாலாவது விஷயம் என்னன்னு என்ன செய்யக்கூடாது, அப்ப இவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், ஆனால் இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும் என்று அவர்களை வலுக்கட்டாயப்படுத்துவது ஹராம், கூடாது. காஃபிர்கள் என்ன செய்யக்கூடாது, இல்லை நீ இஸ்லாத்துக்கு வந்துதான் ஆகணும், இஸ்லாத்துக்கு என்ன செய்யணும், நீ வந்துதான் ஆகணும், நீ வந்தா தான் இந்த உரிமை நான் உனக்கு தருவேன், அல்லது இப்படி நான் உனக்கு செய்வேன், இல்லாட்டி அது கிடைக்காது என்று அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தின்பால் அழைப்பதென்பது ஹராம், கூடாது. ஏனென்றால் குர்ஆனில் நீங்க பார்க்கலாம், சூரா அல் பக்ரா 256 வசனத்தில் இறைவன் சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் என்ன கிடையாது, பலவந்தம் கிடையாது. மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, பலவந்தப்படுத்தி ஒருவரை மாற்று மதத்தை என்ன செய்யக்கூடாது, மதம் மாற்றக்கூடாது. ஏனென்று சொன்னால் கத் தபையன ருஷ்து மினல் கை. அப்ப இறைவனை சொல்கிறான் அப்படின்றால் என்னது, வழிகேட்டிலிருந்து நேரான வழி தெளிவா இருக்குது, என்னது நேரான வழி தெளிவா இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு நேரான வழி இதுதான் என்று அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும், அவங்களுக்கு சொல்லணும். ஆனால் அவங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது, பலாத்காரம் பண்ணி இஸ்லாத்தை மாற்றணும் அப்படின்னு போகக்கூடாது. அப்ப நாங்க இங்க என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தால், சில அந்த டிரைவர்மார்களை சில ஹத்தாமாக நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறாங்கன்னு ஒரு கோல் வரும். அப்ப அங்க போய் உட்கார்ந்தா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இஸ்லாத்தை உண்மையில ஏற்றுக்கொள்றது எனக்கு விருப்பம் இல்லை. இவன் என்ன சொல்றான், இவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா தான் எனக்கு சம்பளம் தாரன்னு சொல்றான், அல்லது வந்து இவன் வந்து எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு ஏசுறான், அல்லது வந்து கடினமாக நடந்து கொள்கிறான் என்பதற்காக வேண்டி நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் வந்து நாங்க என்ன செய்யறல்ல, அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் அவன்கிட்ட மெதுவாக விளங்கப்படுத்தி அவன்கிட்ட சொல்லி நாங்கள் அனுப்பி வச்சிடுறது. அப்போ இஸ்லாத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, பலம் வந்து இருக்கக்கூடாது. இஸ்லாத்தை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவங்க வாரது வராமல் இருக்கிறது என்பது வந்து அது அவங்களோட விடயத்தை பொறுத்தது, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சார்ந்தது. அதே போன்று இந்த தலைப்பு கீழால் வந்து 5வது விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, யஹ்ரும் அலல் முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, முஸ்லிம்களுக்கு வந்து ஹர்பி அல்லாத காஃபிர்கள் இவர்கள் யாருக்குமே அநியாயம் செஞ்சுவிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, அவர்கள் மீது எல்லை மீறி நடந்து விடக்கூடாது. எப்படி, அவர்களுடைய உடம்புக்கோ அல்லது உடைமைக்கோ அல்லது அவர்களை கொல்வதோ அல்லது அவர்களுக்கு அடிப்பதோ அல்லது அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதோ இப்படியான எந்த விடயத்திலும் இவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், அவர்களுடைய சொத்தும் என்னது பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உடைமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப அவர்களுக்கு வந்து அவர்களை இரத்தம் ஓட்டுகின்ற அளவுக்கு எந்த ஒரு விடயத்திலும் அவர்களுடைய மனது நோவுற மாதிரிக்கோ அல்லது வந்து அவர்களுடைய உடம்பு நோவுற மாதிரிக்கோ எந்த ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு செய்து விடக்கூடாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா புகாரியில ஒரு செய்தி ஒன்று வருகிறது, இதை அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கத்தல முஆஹதன், யாரு முஆஹதுனா, யாரு ஒப்பந்தம் செஞ்ச ஒரு காஃபிர், என்னது ஒப்பந்தம் செய்த ஒரு காஃபிர் இருக்கிறார். அப்ப இந்த காஃபிரை யாரு கொள்கிறாரோ, பாருங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும், யாரு கொள்கிறாரோ, லம் யுரி ராயிஹத்தல் ஜன்னா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, சுவர்க்கத்தின் வாடையை அவர் அனுபவிக்க மாட்டாரு, நுகர மாட்டாரு அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இது புகாரியில் வருவது, நம்பர் தெரியாது எத்தனையாது, இது புகாரில் என்னது புகாரில் வருதுன்னு காட்டிக்கிறான். சரி, அப்போ இந்த புகாரில் வரக்கூடிய இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா, அப்போ உடம்படிக்கை செய்த ஒரு காஃபிர் இல்லையா, விம்மியாக இருக்கக்கூடியவன். அப்போ இவங்களை யாராவது ஹர்பி அல்லாத ஒருவரை யார் கொள்கிறாரோ அது பெரும்பாவத்தில் உள்ளது. ஒன்று ரசூல் என்ன சொல்கிறாங்க, பெரும்பாவத்தில் உள்ளது. அதற்காக வேண்டி ஒரு முஸ்லீமை கொல்லலாமா, அது கிடையாது, என்னது கிசாஸ் எடுக்கிறதா, அது கிடையாது. ஆனால் பெரும்பாவத்தில் உள்ளது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரும்பாவத்தில் உள்ளது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்றால் இதனுடைய பின்விளைவுகள் பெரிய பாரதூரமாக இருக்கும். ஏன், ஒரு ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு காஃபிரை கொண்டுட்டாரு. கொண்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை முறிச்சாச்சு. அப்ப உடன்படிக்கை முறிஞ்ச என்ன வரும்? பிரச்சனை முத்திடும். அதனால வரக்கூடிய பாரதூரங்கள் வந்து மிக்க மோசமானதாக இருக்கும். அப்ப அதை கருத்தில் கொண்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உடன்படிக்கை செய்யப்பட்ட உடன்படிக்கை செய்த ஒரு காஃபிரை கொண்டால் அவர் சுவர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார் என்ற செய்தியை நாங்கள் புகாரில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த தலைப்புக்கு கீழால வந்து ஆறாவது விடயம் என்னென்று பார்த்தால், யஹ்ருமு அலல் முஸ்லிம் அய் யகுஷ் அஹதன் மினல் குஃபாரி கைரல் ஹர்பியீன். அப்ப ஹர்பி அல்லாதவர்கள், ஹர்பி அல்லாத காஃபிர்கள், இவர்களுக்கு வந்து மோசடி செய்யக்கூடாது. ஹர்பி அல்லாதவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்கட வந்து எந்த மோசடியிலையும் ஒரு முஸ்லீம் ஈடுபட்டு விடக்கூடாது. என்னது? வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல். அதே போன்று இவர் விற்கிற நேரத்திலேயோ அல்லது அவர் அங்கிருந்து வாங்குற நேரத்திலோ என்ன செஞ்சிடக்கூடாது? காஃபிர் தானே, என்னது காஃபிர் தானே, தராசில் என்ன செய்வோம், ஒரு காந்தத்தை ஒட்டி நிறுத்தி கொடுத்துட்டுருவோம், காஃபிர் தான், எடுத்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி நான் செய்யக்கூடாது, செஞ்சுவிடக்கூடாது, அதெல்லாம் ஹராம், கூடாது. அதே போன்று என்ன செய்யறது, அவனுக்கு வந்து மோசமான ஒரு பொருளை விற்கிறது அல்லது வந்து என்னது ஏதாவது மதிப்பு குறைந்த ஒரு பொருளை மதிப்பு கூடியதென்று சொல்லி பொய் சொல்லி விற்கிறது, அப்ப இதெல்லாம் என்னது, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் ஹராம் என்கிறத என்ன செய்ய முஸ்லீம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த தலைப்பு கீழே வந்து ஏழாவது விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யஹ்ருமு அலல் முஸ்லிம் அன் யுசிய இலா அஹதி மினல் குஃபார் கைரல் ஹர்பியீன். என்னது? ஹர்பி காஃபிர் அல்லாத மற்ற காஃபிர் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்களோட வந்து மோசமாக நடந்து கொள்வது. எப்படி மோசமாக நடந்து கொள்வது? அவங்களோட வந்து காரசாரமான வார்த்தைகள் பேசுவது, என்னது வாய்க்கு வந்த மாதிரி திட்டி விடுவது, அல்லது வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசி அவர்களுடைய மனதை புண்படுத்துவது, அல்லது புண்படுத்துகின்ற விதமாக நடந்து கொள்வது, அல்லது அவர்களை கணக்கெடுக்காமல் இருப்பது, இப்படியான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாற்றமாக என்ன செய்யணும், அவர்களோட மெல்லினமாக என்ன செய்ய நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய நற்குணங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்ப நாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, அவங்களை நாங்க வச்சுக்கொண்டு அவங்க என்ன செய்யணும், எதிர்காலத்துல இஸ்லாமியர்களாக மாற வேண்டும். அப்ப இஸ்லாமியர்களாக அவர்கள் எதிர்காலத்துல மாறணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யணாங்க, எங்களுடைய நற்குணங்களை நாங்க அவங்களுக்கு காட்டணும். அப்ப அழகிய வார்த்தைகளை நான் அவங்களோட பேசணும். ஆனால் இப்படி நடப்பதன் மூலமாக என்ன அர்த்தம் கிடையாது, அவங்களோட நாங்க ஒரு பிரியம் வைப்பதென்று கிடையாது. என்னது? அவங்களை எங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆகி கொள்கின்ற அளவுக்கு பைத்து விடக்கூடாது. அப்ப அவங்கள அவங்களோட எல்லையில வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும், எங்களோட அவங்க பேச வராங்க, எங்களோட பழக வாராங்க, அந்த நேரத்தில் எங்களுடைய நட்புணங்கள் என்ன செய்யணாங்க, அவங்களுக்கு காட்டணும். ஆனால் இப்ப இதை காட்ட போய் எப்படி வரக்கூடாது, நாங்க அவங்கள கண்டா நாளுக்கு மடியிறது, என்னது நாளுக்கு மடிஞ்சு பெய்த்து அப்படி அவரை கண்ணா ஓட்டி பெய்த்து வாசலுக்கு பெய்த்து அவரை வரவேற்று கையை கொடுத்து இழுத்து கொண்டு அந்த வச்சு உட்கார வைக்கிறது, அந்த அளவுக்கு எல்லாம் பெய்த்து விடக்கூடாது. ஏண்டா முஸ்லீம் என்கிறவன் வந்து கண்ணியமானவன், எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் வந்து அவனுடைய கண்ணியத்துக்கு பாதிப்பு வாருகின்ற அளவுக்கு என்ன செஞ்சு விடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. அதே நேரத்துல வந்து அப்போ ஒரு காஃபிரோட நாங்க இந்த முறையில நடக்கிறோம் என்பதற்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சிடவும் கூடாது, எங்கட முஸ்லீமக்கான அவரை மேல தூக்கி வச்சு பேசிடவும் கூடாது. என்னது, இப்ப நாங்க வந்து இவருடன செய்யறோம், அவர் எங்களோட நல்ல குலத்தை காட்டுறோம், நல்ல பண்புகளை காட்டுறோம், அப்ப காட்டு நேரத்துல வந்து ஒரு முஸ்லீமக்கான இவரை வந்து இவர் அந்தஸ்தை தூக்கி வச்சு அல்லது ஒரு முஸ்லீமை வந்து மட்டம் தட்டிட்டு அவர் நல்லவர் என்று சொல்ற அளவுக்கு நாங்க என்ன செஞ்சு விடக்கூடாது, நடந்து விடக்கூடாது. அப்ப இப்படியான நிலைகளை தவிர்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்யறது, நாங்க எங்களோட நல்ல குணங்களை காட்டி நடக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து எட்டாவது விஷயம், இவங்கள யாராவது என்னது ஒரு காஃபிர் வந்து ஒரு முஸ்லீமுக்கு சலாம் சொன்னால் அவர் என்ன சொல்லுவாரு, பதில் சொல்லுவாரு. அந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், வஅலைக்கும், எப்படி இருக்கும், வஅலைக்கும் என்று இருக்கும். அப்ப பரிபூர்ணமான பதில் இருக்குமா, இல்ல, வஅலைக்கும் என்று மாத்திரம்தான் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா சல்லம் அலைக்கும் அஹ்லுல் கிதாப் ஃபகூலு வ அலைக்கும், உங்களுக்கு வேதக்காரர்கள் சலாம் சொன்னால் நீங்க என்ன சொல்லுங்க, வ அலைக்கும் என்று சொல்லுங்க என்கிறத நாங்க பார்க்கலாம். இது எங்க வருவது, புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல வாரத்தை நாங்க பார்க்கலாம். அதே போன்று முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, காஃபிர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது. அவங்க சொன்னா பதில் சொல்றது வேற, இவர் என்ன செய்யக்கூடாது, முந்திட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லக்கூடாது, சலாம் சொல்லிடக்கூடாது. அவங்க சொன்னா பதில் சொல்றது வேற. ஏன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஆதாரத்தை பார்க்கலாம், லா தப்த உல் யஹூத வன்னசாரா பிஸ்ஸலாம், நீங்க என்ன செய்ய வேண்டாம், யஹூதிகளுடனும் நசாராக்களுடனும் சலாத்தை நீங்கள் ஆரம்பித்து விட வேண்டாம் என்ற செய்தியை நாங்க முஸ்லீம்ல வாரத்தை நாங்க பார்க்கலாம். அதுக்கு மாற்றமாக வந்து அவங்கள காண்ற நேரத்துல என்ன செய்யலாம், அவங்களுடைய மெல்லினமா கூப்பிடுறது இல்லையா, ஒரு 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 பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை வந்து நாங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னு சொன்னா அவருக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல நேரத்தில் அவரை வந்து என்ன செய்யலாம், அவருடைய குண்ணியத்து இருக்குதா இல்லையா, ஏதாவது அபு அப்துல்லா அபு ஏதாவது இருக்குமா இல்லையா, அபு உசைத் ஏதாவது ஒன்றை வச்சு என்ன செய்யறது, ஒரு புனை பேரை வச்சு என்ன செய்யறது, நாங்கள் அவரை வந்து அழைக்கிறது. அதே நேரத்தில் வந்து அவரை காண்ட நேரத்தில் அவருடைய நிலைமைகளை அவருடைய குடும்பத்துடைய நிலைமைகளை என்ன செய்யறது, அதெல்லாம் விசாரிக்கலாம். அதே நேரத்தில் வந்து அப்ப அந்த ஊர்ல வந்து வளமையா இருக்கக்கூடிய எப்படி அந்த நாங்கள் என்ன செய்யலாம், இங்க என்ன சொன்னா அஹ்லன் அஹ்லன் மரஹபா இப்படி போன்ற வார்த்தைகளை என்ன செய்யலாம், அப்போ சொல்லி அவர்களை வரவேற்கலாம், என்ன செய்யுது, அது பிரச்சனை கிடையாது. அப்ப சலாம் மாத்திரம் வந்து அவங்க சொன்னா அலைக்கும் அப்படின்னு சொல்றது, அப்படி இல்லாமலுக்கு வந்து நாங்க என்ன செஞ்சு விடக்கூடாது, நாங்க சலாத்தை கொண்டு ஆரம்பிச்சு விடக்கூடாது. சரி, அப்ப இந்த எட்டு விடயங்கள் வந்து ஹர்பி அல்லாத காஃபிர்களோட முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயமான விடயங்கள் என்ற தலைப்புங்களை நாங்க பார்த்தோம். இப்ப வந்து இப்ப நாங்க பார்க்க போறோம் என்றால், ஒரு காஃபிரோட முஸ்லீமுக்கு வந்து செய்ய ஏழுமான விடயங்கள் என்னது. அப்ப இது கட்டாயம் கிடையாது, செய்யற இப்படி ஒன்று நடந்து கொள்ளலாம், அப்படி இல்லைன்னா விட்டு விடலாம் என்ற மாதிரியான என்னது விடயங்கள். அப்ப அதுல முதலாவது வந்து அவங்களை வந்து பணியாட்களாக நாங்கள் வச்சுக்கொள்றது, என்னது அவர்களை பணியாட்களாக வச்சுக்கொள்ளலாம் உண்டு. அதே போன்று அவர்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், வேலைக்காக வேண்டி அமர்த்தி கொள்ளலாம். அதே போன்று அப்ப வேலைக்காக வேண்டி நாங்க அமர்த்துகிற நேரத்தில் வந்து எல்லா விடயத்திலே நாங்க எதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் ஒரு வேலையில் இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு வந்து விடக்கூடாது. அப்ப எப்படி வருவது, ஒரு முஸ்லீம் வந்து கண்ணியமானவன், அப்ப அவங்களுக்கு வந்து அதிகாரம் செலுத்தி கொண்டு அவங்கள வந்து ஒரு அடிமையாக வைக்கின்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, வந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து என்ன செய்யலாம், ஒரு முஸ்லீம் இடத்துல என்ன செய்யலாம், அவரு வேலை செய்யலாம். எப்படியான வேலைகள் சொன்னால், கட்டிட வேலைகள், இதே போன்று மற்ற ஹிதுமத் போன்ற வேலைகள், ஒரு டிரைவராக இருக்கின்ற வேலைகள், இப்படி போன்ற வேலைகள் என்ன செய்யலாம், ஒரு காஃபிர் ஒரு முஸ்லீம் இடத்துலேருந்து செய்யலாம். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதாரம் என்னது அப்படின்னு பார்த்தால், புகாரியில் வரக்கூடிய ஒரு சம்பவம் எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போற நேரத்தில் வந்து அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிகாட்டியாக அவரை வந்து அந்த கூலி கொடுத்து வைத்துக் கொண்டாங்க. அப்போ அவர் ஒரு அவரை போகிற நேரத்தில் வந்து அவரை வருமாறு அவரை பணித்திருந்தாங்க. அப்போ இந்த விடயங்களை வச்சு பார்க்குற நேரத்தில் என்ன செய்யலாம், ஒரு முஸ்லீம் இடத்துல ஒரு காஃபிர் என்ன செய்யலாம், பணியாளாக வேலை செய்யலாம், பணியாளாக நாங்கள் எடுக்கலாம். ஆனால் எல்லாத்திலையும் எதை விலை கொள்ளணும்டா, ஒரு முஸ்லீமுக்கு அவர் அதிகாரம் செலுத்துறதுக்குரிய இடமாக அது அமையக்கூடாது என்பதை என்ன செய்யினாங்க, நாங்கள் விலகி கொள்ள வேண்டும். சரி, ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தால், ஒரு காஃபிருக்கு வந்து அவருக்கு வந்து நல்லது செய்யலாம் இல்லையா. இப்போ வந்து ஒரு காஃபிர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவைப்படுவது, கஷ்டத்தில் இருக்கிறாரு, அப்ப அப்படின்ற வார நேரத்தில் வந்து அவருக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். அதே நேரத்தில் எங்க என்ன செய்யலாம், பண உதவிகள் செய்யலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள யாராவது சுகையின முட்டிருந்தால் அவங்களுக்காக வேண்டி ஆரம்ப வைத்தியம் அல்லது வந்து ஒரு வைத்தியசாலை கொண்டு வைத்து அவரை சேர்த்து விடுவது, இப்படி போன்ற உதவிகளை செய்யலாம். அல்லது இந்த வைத்தியத்திற்கான உதவிகளை நாங்கள் செய்யலாம். அப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்ய ஏழுமானவைகள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இவைகள் செய்யறதன் மூலமாக என்ன நடக்கும், முஸ்லீம்களை பற்றிய ஒரு நல்லெண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும். அப்ப உருவாகிற நேரத்தில் எதிர்காலங்களில் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு மிக இலகுவாக அமைவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுக்கு நாங்கள் எது ஆதாரம் எடுக்கலாம்னா, பொதுவாக இறைவன் சொல்லுகிற செய்தி என்னென்றால், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், நல்ல முறையில் நடந்து கொள்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை விரும்புகிறான் என்பதை நாங்கள் சூரத்துல் பக்ரா 195வது வசனத்தின் மூலமாக நாங்கள் அறியலாம். அதே போன்று மூணாவது விஷயம் என்னென்று பார்த்தால், அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களுக்கு ஹதியாக்கள் போன்றவைகள் கொடுக்கலாம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு ஹதியா ஒன்று கொடுக்க போறோம். அப்ப அந்த ஹதியா கொடுக்கலாம். அப்ப ஹதியா கொடுக்கிற நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், அவர் வந்து இஸ்லாத்தை விரும்பணும், இஸ்லாமியர்களை விரும்பணும், அவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்ற ஒரு நோக்கத்தை முன் வச்சு என்ன செய்யலாம், நாங்கள் அவங்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கலாம். அப்ப அந்த ஹதியாக்கள் கொடுக்கிற நேரத்தில் வந்து சும்மா நாங்க ஒரு ஹதியா என்னது உலக நோக்கங்கள் ஒன்றையும் வைக்காமல் ஒரு தாவா மூலமாக ஒரு ஹதியாவை கொடுப்பது, அல்லது வந்து இன்னொரு நல்லா இருக்கிறாரு அப்ப நான் ஹதியா கொடுக்கறது மூலமா அவர் என்ன செய்வாரு, முஸ்லீம்களை நல்லவர்களாக அவர் நினைச்சு கொள்வாரு. அதே நேரத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அவரால் ஏதாவது தீங்குகள் வர இருந்தால் அந்த தீங்குகளை விட்டும் அவர் தவிர்ந்து கொள்வாரு என்ற நோக்கத்திற்காக வேண்டியும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அல்லது வந்து முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட பேத்து ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறார்கள், சமாதான ஒப்பந்தம் நடந்திருக்குது, அப்ப அந்த ஒப்பந்தம் வந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏதாவது ஹதியா கொடுப்பது. இதுல என்ன நோக்கம், இதுல கொடுப்பதன் நோக்கம் என்ன, இவர்களுடைய கெடுதிகள் முஸ்லிம்களுக்கு வராமல் இருக்கணும் என்பதற்காக வேண்டி கொடுக்கலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இவங்களுடைய வந்து கெடுதிகள் வந்து முஸ்லிம்களுக்கு வராமல் தொடர்ந்து இருக்க வேண்டும், எக்காலமும் இவர்கள் முஸ்லீம்களுடன் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அதை நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு கருத்தை வைத்து நல்ல ஒரு நோக்கத்தை வைத்து இவர்களுக்காக வேண்டி ஹதியாக்கள் கொடுக்கலாம். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சூரா அல் மும்தஹினா 8வது வசனத்தை உங்களுக்கு பார்க்கலாம். அதுல இறைவன் சொல்கிறான், லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜூகும் மின் தியாரிகும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹும் இலைக்கும். அப்ப இறைவன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு யாருக்கு யாரெல்லாம் உங்களுடன் சண்டை பிடிக்கவில்லையோ, யாரெல்லாம் உங்களுடன் யுத்தம் செய்யவில்லையோ, அதே போன்று யாரெல்லாம் உங்களை உங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு உங்களை விரட்டிவிடவில்லையோ, அவர்களுக்கு அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அதே போன்று வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுடன் நீதமாக நடந்து கொள்வதையும் இறைவன் தடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்பவரை விரும்புகிறான் என்பதை இறைவன் சூரா அல் மும்தஹினாவில் 8வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த குர்ஆனுக்கு இந்த வசனத்துக்கு வந்து ஒரு பின்னணி காரணி ஒன்றும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப என்ன காரணி அப்படின்னு பார்த்தால், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அஸ்மா பின் அபிபக்கர், யாரு அஸ்மா பின் அபிபக்கர், அவருடைய தாய், அப்ப இவ இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னால என்ன செய்யறா, இவ ஒரு நாள் என்ன செய்யறா, மகளை பார்க்க வாரா. மகளை பார்க்க வார நேரத்தில் வந்து ஹதியாக்கள்லாம் எடுத்துட்டு வாரா. அப்ப ஹதியாக்கள்லாம் எடுத்துட்டு வார நேரத்தில் வந்து அப்ப இவ வாரா, இவ முஷ்ரிக்கா, என்னது இஸ்லாத்தை ஏற்று இருக்கல. அப்ப வந்து மகள்ட வீட்டுக்குள்ள ஏற பாக்குறா, மகள் என்ன செய்யறா, இவ உள்ளுக்கு எடுக்காம அப்படியே வெளியே வச்சுட்டா, நீங்க என்ன செய்ய வேண்டாம், என்ன வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுடைய ஹதியாக்கள் ஒன்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏன்னா நீங்க இன்னும் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி அவ அப்படியே வச்சுட்டான். அப்ப இந்த செய்தி யாருக்கு போகுது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய காதுகளுக்கு போகுது. அப்ப அங்க போன நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, கேட்ட நேரத்தில் அப்ப அந்த நேரத்தில் தான் இந்த திருவசனம் என்ன செய்து இறங்குகிறது. அப்ப உங்களுடன் வந்து உடன்படிக்கை செய்து கொண்டு அதே போன்று உங்களுடன் யுத்தம் செய்யாதவர்கள், உங்களை உங்களுடைய ஊர்களை விட்டும் விரட்டாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நலவு செய்வது நல்ல மோசமான விடயம் அல்ல, அல்ல அதை தடுக்கல்ல என்ற வசனம் வந்து இறங்குகிறது என்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த சம்பவத்தின் மூலமாக இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னது? அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஈமானுடைய உறுதியை பாருங்க. பெத்த தாய் வந்திருக்கிறார் இல்லையா, பெத்த தாய் வந்திருக்கிறார், வந்த நேரத்தில் கூட தனது வீட்டுக்குள்ள எடுக்காமலுக்கு வெளியே வச்சிருக்கிறான்டா. என்ன காரணம்? அது ஈமான். அந்த ஈமான் உள்ள அந்த சக்தி, ஈமான் உள்ள பவர் தான் அது. அப்ப அவ வச்சிருக்கிற அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதி உள்ளவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று வந்து இந்த தலைப்பு கீழால வந்து நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காஃபிர் வந்து என்ன செய்யறாரு, ஹர்பி அல்லாதவர் ஒரு காஃபிர் என்ன செய்யறாருண்டா, ஒரு முஸ்லீமுடைய வீட்டுக்கு வாரார், விருந்தாளியா வாரார். அப்படி வார நேரத்துல வந்து அவர் என்ன செய்யணும், அவரை சங்கைப்படுத்தணும். ஒரு ஒரு விருந்தாளிக்கு எப்படி ஒரு விருந்தாளியை உபசரிப்பாரோ அதே மாதிரி என்ன செய்யணும், விருந்தாளியை வந்து உபசரிக்கணும். அதே போன்று எப்படி ஒரு முஸ்லீம் என்ன செய்யலாம், இவருடைய வீட்டுக்கு விருந்தாளியா போகலாம், என்ன செய்யலாம், போகலாம். அதே போன்று வந்து அஞ்சாவது விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹர்பி அல்லாத ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு உணவுக்காக வேண்டி அழைக்கிறார். என்னது? உணவு ஏற்பாடு செஞ்சு அழைக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்து ஹராமான விடயங்கள் ஒன்றுமே இல்லை, இஸ்லாத்துக்கு முரணான விடயங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வார நேரத்தில் என்ன செய்யலாம், இவருக்கு போகலாம், இவருக்கு என்ன செய்யலாம், போறது கட்டாயம் கிடையாது, போகலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு யஹூதியுடைய அழைப்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேய்த்திருக்கிறார்கள், போகலாம். ஆனால் இது என்ன செய்யக்கூடாது, இது இவரை மாட்டக்கூடாது. அப்ப இது என்ன செய்யறது, இந்த இப்படியான விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னு எடுத்துக்கொண்டு போய் என்னது இப்படியான பார்ட்டிகள்ல கலந்து கொண்டு அவங்களை விட மோசமா இவர் என்ன செஞ்சிருவாரு, நல்லா ட்ரிங்க் பண்ணிடுவாரு, பண்ணிடுவாரா இல்லையா, அவனை விட மோசமா இவர் மாறிடுவார். அந்த அளவுக்கு பேய்த்து விடக்கூடாது. அப்ப தேவைக்கு என்ன செய்யறது, அப்படி போக வேண்டும் என்று வந்தால் என்ன செய்யறது, பேய்த்துட்டு வாரது. ஹராமான விடயங்கள் எதுவுமே நடக்காத ஒன்றாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த தலைப்புக்கில வந்து ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தால், அவங்களுடன் செய்யலாம் காஃபிர்களோட வந்து மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விடயங்களோட செய்யலாம், அவங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் போன்றவைகள் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள், யஹூதிகளோட வந்து கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று எங்களுக்கு தெரியும் அவங்களோட கவசம் ஒன்று என்ன செஞ்சாங்க, ஒரு யஹூதியை போய் அடகு வைத்ததாக ஹதீஸ்கள் வந்திருக்குது. அப்ப இப்படியான அப்ப கொடுக்கல் வாங்கல் விற்கிறது வாங்குறது எல்லாம் செய்யலாம், எங்களுக்கு செய்யலாம். அதே போன்று ஏழாவது விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கிதாப் அஹ்லுல் கிதாப் சேர்ந்த ஒரு பெண்ணை என்ன செய்யலாம், திருமணம் செய்யலாம். அப்ப அஹ்லுல் கிதாப் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற விடயத்தில் வந்து என்ன இருக்குது, நிறைய நிபந்தனைகள் இருக்குது. அப்ப அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் என்ன செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து இது நிறைய கருத்து வேறுபாடுக்குள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுல முதலாவது நிபந்தனை என்றால், அவள் அந்த பெண் அஹ்லுல் கிதாபை சேர்ந்த அந்த பெண் வந்து ஒரு பத்தினியாக இருக்கணும், கெட்ட நடத்தைகள் உள்ளவளாக இருக்கக்கூடாது, ஒரு ஆம்பளையுடன் அந்நிய ஆணுடன் தொடர்புள்ள ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது, நடத்தைகள் சீராக உள்ளவளாக முதலாவது இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து இவர் திருமணம் முடிப்பதன் மூலமாக இவருடைய ஈமான் இவருடைய இஸ்லாம் பரிபூர்ண அளவுக்கு இருக்கக்கூடாது. என்னது, இப்ப இவர் திருமணம் முடிச்சிட்டாருண்டா அவள் என்ன செய்யறாள், அவள் இவரை மாற்ற அளவுக்கு இருந்துவிடக்கூடாது. அப்ப அவருடைய ஈமான் அவருடைய இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற ஒரு முடிவுக்கு இவர் வரணும். அப்ப மூணாவது விஷயம் என்று பார்த்தால், இவர் வந்து இவளுடைய மார்க்க விஷயங்கள் எதையும் வந்து அவருடைய வீட்டில் கொண்டு வந்து செய்யக்கூடாது. என்ன செய்யணும், அவள்கிட்ட வந்து அந்த வீடு வந்து இவருடைய ஒரு இஸ்லாமிய வீட்டின் அமைப்புல முழுமையாக இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, அவருடைய மார்க்கத்துக்குள்ள எந்த செய்திகளும் அங்க காணப்படக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் இல்லையா, பிள்ளைகளை வந்து மார்க்க இஸ்லாமிய அடிப்படையில் அவள் வளர்க்கணும். என்ன செய்யணும், இஸ்லாமிய அடிப்படையிலேயே தான் அவள் வளர்க்கணும். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு விவாகரத்து வந்துட்டு, விவாகரத்து வார நேரத்தில் வந்து அப்ப இவருக்கு பிள்ளையும் இருக்குது. இப்ப அங்க தீர்ப்பு எப்படி வரும்? அப்ப பிள்ளைகள் வந்து யார பக்கம் போவாங்க? தாயின் பக்கம் தான் போகணும் என்ற ஒரு தீர்ப்பு வந்துட்டால், இவருடைய குழந்தைகள் வந்து அவளோட பக்கம் போற அளவுக்கும் வந்து விடக்கூடாது. அப்ப இதெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே தான் இதை கொண்டு வரலாம். இதெல்லாம் சாத்தியம். இஸ்லாம் அல்லாத ஒரு ஆட்சின்னு வந்து வச்சுக்கோங்க, அப்ப இவள் என்ன செஞ்சிருவாள்? அவளோட மார்க்கத்தை அவளோட வீட்டுல வந்து அவளுக்கு பின்பற்ற ஏழாம் இலக்கணத்துல போய் வளர்க்க வச்சிருவாள். வச்சிருவாளா இல்லையா? வழக்கு வச்சிருவாள். அதே போல விவாகரத்து வார நேரத்தில் இஸ்லாமிய நாடாக இருந்தால் என்ன செய்யும்? அப்ப என்ன செய்யும்? பிள்ளைகள் வந்து இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கப்படும் என்பதற்காக வேண்டி தகப்பனோடு தான் பிள்ளை போகணும் என்ற ஒரு அமைப்பில் என்ன செய்யும்? தீர்ப்பொண்ண கொடுக்கும். அப்ப இஸ்லாம் அல்லாத ஒரு நாடாக இருக்கிற நேரத்தில் அது என்ன செய்யும்? அந்த தீர்ப்பெல்லாம் வராது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கிற நேரத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால இருக்கக்கூடிய அஹ்லுல் கிதாப் இந்த நிபந்தனைகள் எல்லாம், முன்னால் சொல்லப்பட்ட நிபந்தனைகள் அனைத்தும் அங்கே பூர்ணமாக இருக்கும் என்றிருந்தால் என்ன செய்யலாம்? திருமணம் முடிக்கலாம். அப்ப இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், சூரா அல் மாயிதாவுல 5வது வசனத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப அதுல எப்படி வருவது? அல் யௌம உஹில்ல லகுமுத் தய்யிபாத், இன்று உங்களுக்கு வந்து நல்லவைகள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அப்படியே சொல்லிட்டு இறைவன் என்ன சொல்லிட்டு வாரான்? அப்படியே சொல்லி வல் முஹ்ஸனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாப், எது அஹலுல் கிதாப், கிதாப் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள். அப்ப இந்த வேதக்காரர்கள்ல என்னது பத்தினித்தனமாக இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு என்னது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னது என்ற அந்த திருவசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதை எங்களுக்கு அதை அதுக்கு ஆதாரமாக எடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த தலைப்புக்கு கீழால வந்து 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலாம்? முஸ்லீம்கள் காஃபிர்களை வந்து உதவியாக எடுக்கலாம். என்ன விஷயத்துல? யுத்தத்துடைய விஷயத்துல. அதே போன்று இவர்களுக்கு வருகின்ற எதிர்ப்புகளை தடுக்கிற விஷயத்துல நாங்க என்ன செய்யலாம்? நாங்க வந்து காஃபிர்களை உதவியாளர்களாக எடுக்கலாம். ஆனால் ரெண்டு முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. ஒன்றெனது, நாங்க அவங்கள உதவியாளர்களாக எடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படணும். என்னது? ஒரு தரூரத் என்ற ஒரு நிலைக்கு வரணும், அப்படி ஒன்று இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இவர்களை வந்து நாங்க எங்களுடைய படையோட சேர்த்து வைக்கிற நேரத்தில் இவங்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படணும். என்னது? இவர்கள் அங்க வந்துட்டு எங்களுடைய ரகசியங்கள்லாம் வந்து வெளியில கொண்டு அவங்களுக்கு சொல்லி, அப்போ அதனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு வராதுன்ற அளவுக்கு வரணும். சரி, அப்படித்தான் இவங்க வந்தன்னு சொன்னாலும், ஒரு சாதாரண படையாக, படையில ஒரு சாதாரண ஒருத்தராக தான் இவங்க இருக்கணும். அப்ப தலைவர்களாக இவர்கள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இவங்களை முழு கண்காணிப்புல இவங்களை வச்சுக்கொள்ளணும். இவங்க என்ன செய்தாலும் அவங்களை பின்தொடர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட நிலையில வந்து முஸ்லிம்கள் என்ன செய்யலாம்? அவர்களுடைய எதிரிகளை தடுப்பதற்காக வேண்டி இவர்களை உதவியாளர்களாக எடுக்கலாம். 9வது நாள் ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரான வைத்தியர்கிட்ட போகலாம். என்ன செய்யலாம்? ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரான வைத்தியர் என்ன செய்யலாம்? போகலாம். பேத்தின செய்யலாம், அவர் நம்பிக்கையானவராக இருக்கணும். முதலாவது அப்படி நம்பிக்கையான ஒரு வைத்தியராக இருந்தால் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட பேத்து சிகிச்சை எடுக்கலாம் என்கிறதான் அந்த 9வது விஷயம். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தலைப்புகளில் வந்து 10வது விஷயம் என்னென்னு பார்த்தால், ஜகாத் என்ன செய்யலாம்? ஜகாத்து கொடுப்பதற்குள்ள அந்த 8 கூட்டம், அதில் வந்து அல் முஅல்லஃபா, என்னது இஸ்லாத்தின் பக்கம், என்னது முதலாவது வந்து இஸ்லாத்துல ஆர்வம் உள்ளவர்கள் இல்லையா, இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அதே போன்ற அந்த முஅல்லஃபத்துல் குலூப்ல வந்து என்னன்னு, ஒன்று வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்துல செய்வாங்க, இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவங்க, இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் உள்ளவங்க, அப்ப அப்படிப்பட்டவங்களா தான் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போன்று அந்த காஃபிர்களுக்கு செய்ய ஏழுமானவைகள், கட்டாயமானவைகள் இல்லை, ஒரு முஸ்லீம் காஃபிருக்கு வந்து செய்ய ஏழுமான விடயங்களில் வந்து 11வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் என்ன செய்யலாம்? காஃபிரோட சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். என்ன செய்யலாம்? காஃபிரோட சேர்ந்து கூட்டாக என்ன செய்யலாம்? கூட்டு வியாபாரங்கள் செய்யலாம். அந்த கூட்டு வியாபாரங்கள் செய்கிற நேரத்தில் வந்து இவருக்கு அவர் தலைமைத்துவத்தில் வந்துவிடக்கூடாது. எப்படி இருக்கணும்? எப்பயுமே இவருக்கு கீழால தான் அவர் இருக்கணும். இந்த காஃபிர் என்ன செய்யணும்? இவருக்கு கீழால தான் இருக்கணும். அப்ப இந்த முஸ்லிம், ஒரு முஸ்லிம் ஹர்பி அல்லாத காஃபிர்களுக்கு செய்ய ஏழுமான விடயங்கள், நடந்து கொள்ள ஏழுமான விடயங்கள் என்ற அந்த தலைப்பு கீழே நாங்கள் 11 விடயங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்ஷால்லா இன்னும் எஞ்சிய விடயங்களை இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் நாங்கள் இன்ஷால்லா பார்க்கலாம். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.